महेश्वातो महीभर्ता श्रीनिवासस्तदां गतिः அனிருத்தரானந்தோ கோவிந்தோ கோபிதாம்பதி. இதுக்கு முன்னாள் அனிர்தேத்யவபஸ்ரீமான் அமேயாத்மா மாதிரிதற்கு அப்படிங்கிற நாமாக்கள் பார்க்கணும். நேற்றுக்கு மகாபுத்தி மகாவீரியா மகாசக்தி மகாத்யுதி அப்படிங்கிற நாமாக்கள், மகத்துவபூரிதமான நாமாக்கள், ஒரு ஏழு நாமாக்கள். மகாமாயா மகோத்சாக மகாபலா மகாபுத்தி மகாவீரியா மகாசக்தி மகாத்யுதி அப்படின்னு ஏழு நாமக்கள் மகத்துவபூர்ணமாக இருக்கு, மகாசப்தத்தோடு கூடியிருக்கு. அவைகளில் பார்த்தோம். அடுத்ததாக அனிர்தேத்ய வப ஸ்ரீமான் அமேயாத்மா மகாத்ரிதிருக் அப்படின்னு. அனிர்தேத்ய வபு, பகவானுடைய ஸ்வரூபம் இன்னது என்று யாராலையும் சொல்ல முடியாததான ஒரு ஸ்வரூபம். ஏன் பார்க்கலாமே, சசங்க சக்கரம் சகதீத குண்டலம் அப்படின்னா சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த ஸ்வரூபம் மாயிகமான ஸ்வரூபம், மாயினால ஏற்பட்டதான ஒரு ஸ்வரூபம். நம்ம ஒரு சரீரம் உண்டாகணுமே ஆனால் இதுக்கு உபாதான காரணம் வேண்டியிருக்கு, நிமித்த காரணம் வேண்டியிருக்கு. அம்மா அப்பா உட்கொண்டதான அன்னமானது உபாதான காரணம் இந்த பூத உடலுக்கு, நிமித்த காரணம் நாம் பண்ணினதான கர்மாக்கள். ஏதோ ஜென்மாந்தரத்தில் கர்மா பண்ணியிருக்கோம், அதனுடைய விளைவாக நமக்கு இந்த சரீரம் கிடைச்சிருக்கு. ஆனால் எனக்கே அந்த சரீரம் கிடைக்கல இந்த சரீரம் கிடைக்கல நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை. கடைக்கு போகிறேன், எது அவைலபிளாக இருக்கோ உங்கள் உங்கள் ரேஞ்சுக்கு எவ்வளோ காசு வாங்கணுமோ அதுக்கு தகுந்தாவில் வாங்கிட்டு வரேன் இல்லையா. நீங்கள் எந்த பொருள் வாங்கணும்னு சொன்னால் அந்த பொருள் நீங்கள் நினைச்ச விலையை விட நாலு மடங்கு இருந்தால் உங்களால் வாங்க முடியுமோ? அதே விதமாக தான் நம்ம என்ன கர்மா பண்ணினோமோ அந்த கர்மாவுக்கு தக்கவாறு நமக்கு சரீரம் கிடைக்கும். ஆனால் பரமாத்மாவுடைய சரீரம் இப்படி இல்லை. பரமாத்மாவுடைய சரீரம் அது மாயிகமான சரீரம், ஸ்வச்சந்தமாக அவர் இஷ்டமாக எடுத்துண்டதான ஒரு சரீரம். இஷ்டம்னா என்ன? அவர் எதையும் எதிர்பாராமல் கிடைத்ததான ஒரு சரீரம். அப்படிப்பட்டதான ஒரு மாயிக சரீரம் அவர் எப்பொழுது இந்த உலகத்தில் தர்மம் குறைகிறதோ அதர்மம் ஜாஸ்தியானதோ அப்பொழுது தர்மத்தை மறுபடியும் நிலைநாட்டுவதற்காக அந்த சரீரத்தை எடுத்துக்கிறார். அதனால்தான் சில சமயத்தில் வாமனராகவும் சில சமயத்தில் ராமனாகவும் சில சமயத்தில் கிருஷ்ணனாகவும் வேற விதமாகவும் அவதாரம் பண்ணினேன். அந்த அவதாரங்களுக்கு வேற எந்த காரணமும் இல்லை. இப்படி தன் இச்சையாக எடுத்துக்கொண்டதான ஒரு சரீரமாக இருக்கிறதுனால தான் அது மாயிக்கப்படும். இந்த மாயையானது சத்தென்றோ அசத்தென்றோ சதசத்தென்றோ நம்ம சொல்ல முடிகிறது. ஸோ அதுக்கு சதசத் விலட்சணம்னு சொல்லணும். அதனால சத்தத் விலட்சணமாக இருக்கிறதுனா அனிர்தேத்யம். இது சத்தென்று சொல்ல முடியல, அசத்தென்றும் சொல்ல முடியல, சதசத்துன்னு சொல்ல முடியல. ஆகையால் அசதசத் விலட்சணமான அனிர்தேத்யமான ஒரு சொல்லம். ஆகையால் பகவானுடைய சரீரத்துக்கு என்ன பேர்? அனிர்தேத்ய வபுஹு. வபுஹுன்னு சரீரம்னு அர்த்தம். அவருடைய சரீரம் இதமிச்சமாக இன்னது இப்படி ஏற்பட்டது என்று சொல்ல முடியல. உங்கள் சரீரங்கள் எல்லாம் பாஞ்ச பௌதிகமான சரீரங்கள், ஐந்து பூதங்களான உண்டான சரீரங்கள். ஆகையால் தான் ஐந்து பூதங்களுக்கு வேண்டியதான எல்லாமும் இங்கே இருக்கு. ஒரு மணி நேரம் ஆனப்புறம் உடம்புல நார்வது வேர்வை வருது. ஏன்? பார்த்திவம், பிருத்திவி இருக்கிறதுனால கந்தம், ஜலியம் உள்ள ரத்தம் மாம்சம் எல்லாம் இருக்கு. அது ஔஷ்ணியம், அதனால தான் உடம்ப தட்டா சுடுறது. எப்பொழுதும் ஒரு டெம்பரேச்சர் கண்டினியூஸாக மெயின்டைன் ஆகுறதோ இல்லையோ, அது என்ன உள்ள நெருப்பு இருந்துட்டே இருக்க, அந்த நெருப்புக்கு ஜடராக்னின்னு நம்ம சொல்கிறோம். பகவான் வைஸ்வானரர்னு சொல்லியிருக்கார். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்பித பிராணாபான மாம் எண்ணம் பசாம் எண்ணம் சதுர்விதம் அப்படின்னு. எல்லோருடைய சரீரத்திலையும் இருந்து கொண்டு அவ உட்கொண்டதான பதார்த்தங்களை நான் பாகம் பண்ணுகிறேன்னு சொல்லியிருக்க. காத்து இருக்கா? காத்து எப்பொழுதும் உள்ளேயும் வெளியிலையும் போயிட்டு இருக்க. ஆகாசம் இருக்கோ, ஆகாசம் இருக்க தொட்டதா நீங்க உட்கொண்ட தான பதார்த்தம் உள்ள போறது. சோ இப்படி ஐந்து பூதங்கள்னால ஏற்பட்டது நம்ம சரீரம். ஆனா பகவானுடைய சரீரம் ஐந்து பூதங்களுக்கு அப்பாற்பட்டது. ஆகையால் இதம் ததிதி நிர்தேட்டும் என்ன சக்கியதே பரஸ்மை ஸ்வசம்பேத்யத்வாத், தனக்கு தானாத்தான் அறிய முடியும். உபாசனைக சம்பேத்யம், யார் உபாசனை பண்றாளோ அவளால தான் அதை பார்க்க முடியும், மற்றவர்களால பார்க்க முடியாது. பகவானுடைய திருவுருவத்தை பார்ப்பதற்கு தாங்கள் ஜன்மாந்தரத்துல பாக்கியம் பண்ணியிருக்கணும், அவருடைய அர்ச்சாவதாரத்தை பார்க்கறதுக்கே பாக்கியம் பண்ணியிருக்கணும். ராமன் அவதாரம் பண்ணின காலத்துல ராமன் தினந்தோறும் பவனி வருவார். ஆனா யார் ராமனை பார்க்கலையோ, ராமனுடைய கண் பார்வை யார் மேல விழலையோ, அவள் தன்னுடைய வாழ்க்கைய வேஸ்ட்னு நினைச்சாள். எச்ச ராமம் ந பசியத்தும் எஞ்ச ராமம் ந பசியதி நிந்தித சபவேல்லோகே ஸ்வாத்மாபி ஆயேனம் விகரதே அப்படின்னு. அப்படியே ராமனுடைய கண் பார்வையாவது எம் மேல விழும், நானாவது ஒரு நாள் கண்ணை ராமனை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபம். அது மாதிரி இந்த ஸ்வரூபத்தை நாம் பார்க்கணுமேயானால் நமக்கு பகவானுடைய அனுகிரகம் போன ஜென்மாவது புண்ணியம் பண்ணியிருக்கணும். அவருடைய ஸ்வரூபத்தை நாம் பார்க்கணுமேயானால் ஜென்மாந்தரத்துல உபாசனை பண்ணியிருக்கணும், இந்த ஜென்மாவிலையாவது உபாசனை பண்ணணும், பக்தி பண்ணியிருக்கணும், அப்பத்தான் அவரை நேரா பார்க்க முடியும். ஆகையால் ஸ்வசம்பேத்யத்வாத்தனேத்யம் பபுஹு, இப்படிப்பட்டதான அனித்யமான சரீரம் அவருக்கு இருக்கிறதுனால அவருக்கு அனித்யேத்ய பபுஹு அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேல அடுத்ததா ஒரு நாம ஸ்ரீமான், ஐஸ்வர்ய லட்சணமான சமக்கிரமான ஸ்ரீ அவரிடத்துல, அதனால்தான் அவருக்கு ஸ்ரீமான் சொல்லணும். லோகத்துல சாதாரணமாக யார ஒரு சொன்னாலும் பிரம்மஸ்ரீன்னு எழுதுறது வழக்கம். இந்த பிரம்மஸ்ரீ அப்படின்னு என்ன, பிரம்மான வேதம்னு அர்த்தம். அந்த வேதங்களை அறிந்திருப்பதனால் அவருக்கு பிரம்மஸ்ரீன்னு சொல்றது. அந்த ஸ்ரீன்னு சொன்னா என்ன அர்த்தம், பகவத் அனுகிரகம் அங்கே இருக்கு, பகவானுடைய கட்டாட்சம் அங்கே இருக்கு, அதனால்தான் அவருக்கு ஸ்ரீன்னு வரும். அதனால்தான் நம்ம நாட்டில் மரணானந்தரம் ஸ்ரீன்னு எழுதுறது கிடையாது, ஸ்ரீன்னு எழுதாமல் அவர் பேரை மட்டும் சொல்வார். என்ன, இப்ப அவரிடத்துல அந்த சரீரத்துல வேதம் இல்லை அப்படிங்க, பிரம்மஸ்ரீன்னு சொல்றப்ப எப்படி. அதே போலயே சில பேரை வேதமூர்த்தி அப்படிங்கிறார், ஒரு வேதம் இல்லை, நாலஞ்சு நாலு வேதங்களையும் படித்தவர், ரெண்டு வேதங்கள் படித்தவர் இப்படின்னு இருக்கிறதுனால வேதஸ்ரீ வேத பிரம்மஸ்ரீ இப்படின்னு எழுதுறதும் வழக்கத்துல இருக்கு. இந்த ஸ்ரீங்கிற ஒரு பதார்த்தம் என்ன, அது பகவானுடைய அனுகிரகம், அது இருந்தா தான் உங்களுக்கு மற்றவைகள்லாம் கிடைக்கும். அந்த அனுகிரகம் எப்படி கிடைக்கும், அவரை உபாசனம் பண்ணினா கிடைக்கும், அவர் திருநாமாவை சொல்லணும், அவருடைய உருவத்தை கோவிலில் போய் பார்க்கணும், அவருடைய உருவத்தை மனதால நினைக்கணும். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாத சேவனம் இவைகள் இருந்தா தான் அவரை பார்க்க முடியும். ஆகையால் தான் அவர் ஸ்ரீமான், ஸ்ரீமத்வத்தை பறிந்தவர். ஐஸ்வர்ய லட்சணமான சமக்கிர ஸ்ரீ வருடத்துல இருக்கு, ஐஸ்வர்யம் புகழ் எல்லாமே, ஞானம் பிரயத்னம் எல்லாமே அவரிடத்துல பரிபூர்ணமா இருக்கிறதுனால் அவரை ஸ்ரீமான் அப்படின்னு சொல்றோம். அதனால ஐஸ்வர்ய லட்சணம் ஐஸ்வர்ய ஸ்வரூபமான ஒரு ஸ்ரீ. இதற்கு முன்னாலேயே நாரசிம்மவப ஸ்ரீமான் கேதவ புருஷோத்தம அப்படிங்கிற 16வது ஸ்லோகத்துல இந்த ஸ்ரீமான்ங்கிற நாமாவை அங்கே பார்த்துருக்கோம், மறுபடியும் இந்த நாமா இங்கே வந்திருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சில நாமாக்கள் மாறி வரும், சொன்ன நாமாவே திரும்பி வரும். அதனால இங்கே ஐஸ்வர்ய லட்சணா சமக்ரா ஸ்ரீ எஸ்யா சஹ ஸ்ரீமான். அடுத்ததாக அமேயாத்மா, சரி அமேய ஆத்மா, அவருடைய ஆத்மா இன்னது, இப்படிப்பட்டவர் அவருடைய ஸ்வரூபம் என்று யாராலையும் அவரை அறிந்து கொள்ள முடியாது. மேயம்னு அறிவது, அறியத்தக்கது. அவருடைய சமக்கிரமான ஸ்வரூபத்தை யாராலையும் அறிய முடியாது. அவரை மகர்ஷிகள்லாம் எதை பார்க்கிறீங்களோ அதுல ஓர் அம்சம்தான், அவரே சொல்றார், விஷ்டப்யாஹம் இதம் கிருத்னம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத். இம்மூலகம் முழுக்க என்னுடைய ஒரு பார்ட், மீதி மூணு பகுதி என்ன இதை தாண்டி இருக்குன்னு இப்ப முழுமையா பார்க்க முடியுமா? முடியும். ஒரு நாளைக்கு அந்த பரமேஸ்வருடைய ஸ்வரூபத்தை பார்ப்பதற்காக மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவரும் போனார், படக்க முடியலையேன்னு சொல்றோம். அதே மாதிரியே மகாவிஷ்ணுடைய ஸ்வரூபத்தையும் ஆத்தியந்தம் இல்லை, ஆகையால் நீங்க அறிய முடியாது. அறிய முடியாதுன்னு என்ன சார் லாபம்னார், அவ்வளோ அறிய வேண்டாம், கொஞ்சம் அறிஞ்சாலே போதும். அந்த பகவத் ஸ்வரூபத்தை ஒரு ஏகதேசம் அறிஞ்சாலே நமக்கு போறோம். இதானே சொல்றது சாஸ்திரங்கள்லாம், அம்பாளுடைய பாதங்கள் நம்ம நமஸ்காரம் பண்ணினாலே போறும். திரையாணாம் தேவானாம் திரிகுண சரிதானாம் தவசிவே. அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா மூணு தேவதைகளும் நமஸ்காரம் பண்ணிருந்தான ஒரு பலம். அம்பாளுடைய பாதத்திலிருந்து வந்த ஒரு தூசி இருக்கு பார்த்தீங்களா, அதனாலேயே எல்லா காரியமும் நடக்குங்கிறது. அப்ப முழுமையாக பார்க்கணும்னு நிர்பந்தம் இல்லையே. ஆனா அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபத்தை நாம் மனசால பார்த்தோமையானால் இந்த ஸ்வரூபமானது நமக்கு நிர்குண சாட்சாத்காரத்துக்கு உபயோகப்படும். ஆகையால் இந்த சகுண ஸ்வரூபமானது நிர்குண சாட்சாத்காரத்துக்கு உபயோகப்படுகின்ற காரணத்தினால் நாம் அதை தியானம் பண்ணணும்னு சொல்றோம். ஆகையால் சர்வைஹி பிராணிபிஹி அமேயா அமேயா புத்திஹி ஆத்மா யஸ்யா. அவர் இப்படிப்பட்டவர், இந்த அறிவுள்ளவர் என்று யாராலையும் நினைத்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு சுலபம் நம்ம அனுமானத்துக்கு அப்பாற்பட்டது. நாம் வாழ்க்கையில இருக்கிற பொருள்களை கண்கணலாக பார்க்கிறோம். சில சமயத்தில் சிலதை பார்த்து அது பார்ப்பதனால் மற்றவைகளை அறிகிறோம். புகையை பார்த்து நெருப்புன்னு அறிகிறோம், நெருப்பை பார்க்கல புகையத்தான் பார்க்கிறேன். புகையை பார்த்து என்ன பண்ணுறேன், நெருப்பு என்று அறிகிறேன். புகை இருக்கிறதுனால விடாமல் புகை வந்துட்டே இருந்தால் கீழே நெருப்பு இருக்கணும் அப்படின்னு அறிகிறேன். அதே மாதிரி அந்த நமக்கு இந்த புத்தி இருக்கே பரமாத்மாவுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு யாராலையும் கால்குலேட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அபரிமிதமான ஒரு சக்தியை உடையவர், புத்தி சக்தியை உடையவர். ஆகையால் இன்ஃபினிட் சோர்ஸுங்கிற பார்த்தீங்களா, அப்படிப்பட்டதான சுரூபம். ஆகையால் சர்வை பிராணிமிகி அமேயா புத்திஹி ஆத்மா யஸ்யதஹ. இந்த புத்திங்கிற சப்தத்துக்கு ஆத்மான்னு அர்த்தம். அமேயாத்மான அமேய அப்பிரமேயமான புத்தியை உடையவர். ஏன் இப்படி அர்த்தம் சொல்றேன், ஆத்மான ஸ்வரூபம்னே அர்த்தம் சொல்லலாமே. இந்த அர்த்தம் கீழே சொல்லிட்டேனே, புருஷா கபிரமே ஆத்மா சர்வயோக விநிஸ்ருதா அப்படிங்கிற 24வது ஸ்லோகம் சொல்லும் பொழுது இந்த அமேயாத்மாங்கிற நாம கீழே வந்துருது, அங்கே அந்த அர்த்தம் சொல்லிவிட்டேன். ஆகையால் இங்கே ஆத்மான என்ன அர்த்தம், புத்தின்னு அர்த்தம். பதிலாக அந்த ஆத்மாங்கிறது ரெண்டு தரம் வந்திருந்தாலும் ரெண்டு தனித்தனி அர்த்தங்கள், ஆகையால் தனித்தனியா சொல்லப்பட்டது. சர்வை பிராணிபிஹி அமேயா புத்திஹி ஆத்மா யஸ்யதஹா அமேயாத்மா. சரி, அதுக்கப்புறம் மகா திருக்கு பார்க்கணும். மகாந்தம் அத்ரிம் கிரிம் மந்தரம் கோவர்த்தனஞ்ச அமிர்தமதனே கோரக்ஷணேக திருதவாம் இது மகா திருக்கு. பெரிய மலையை எடுத்தவர், மலையை எடுத்தவர்னா பகவானுக்கு மலையை எடுத்தவர் அப்படின்னு மலையப்பன்னு ஒரு பேர், மலையில உள்ளவர்னு பேர். சுப்பிரமணிய சுவாமிக்கும் மலையப்பன்னு பேர், ஏன்னா அவர் மலையில இருக்கார். அது என்ன மலையிலேயே இருப்பானே, ஏன் கீழே இருக்கப்படாதவா? அப்படி இல்லை, மலைங்கிற ஒரு பதார்த்தமானது உயர்ந்ததான ஒரு பதார்த்தம், அதனால எல்லாரை விட உயர்ந்ததான ஒரு நிலையில் இருந்து கொண்டு நீங்கள் என்னை வழிபடுவீளையானால் உங்களையும் உயர்த்துவேன் என்று காட்டுவதனால் சொன்ன நிலை. அவர் ஞானஸ்வரூபி சுப்பிரமணிய சுவாமி, ஞானாவதாரம் அவர். ஆகையால் ஞானமானது எல்லாத்தை விட உயர்வாகத்தான் எப்பொழுதும் இருக்கும். அதற்காகத்தான் சுப்பிரமணிய சுவாமி மலையில இருந்துட்டு இருக்கார். அதோட இல்லை, மலையே அவருடைய ஸ்வரூபமா இருக்க. மலைன்னு என்னர்த்தம், நகச்சதீதி அகஹா அசையாது. அதே போல அந்த பரமாத்மா சுப்பிரமணிய சுவாமி எப்பொழுதும் அசைய மாட்டார். அசைய மாட்டார்னா என்னர்த்தம், தான் எடுத்துட்டதான ஜனங்களை காப்பாற்றுவது எனக்கூடியதான ஒரு பிரதிஜையை விட்டு ஒரு நாளும் அசைய மாட்டார். ஆகையால் அவருக்கு அந்த பேர், இந்த மலையப்பன்ங்கிறதுக்கு அத்தனை பேர் சொன்னோம். அதே போலயே மலையே தூக்கினவர் இவர், மகாவிஷ்ணுவானவர் மலையை தூக்கினார். எப்ப தூக்கினார்? இரண்டு பருவங்கள்ல தூக்கி இருக்கார். ஒண்ணு அமிர்த மதன சந்தர்ப்பத்தில் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அந்த பார்க்கடலை கடையணும் என்பதற்காக தீர்மானம் பண்ணினார். இது முதல்ல ஆரம்பிச்சது யார? தேவதைகள். அவ ஏன் இப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அவளுக்கு ஒரு சூழ்நிலை வந்தது. அசுராளுக்கு ஒரு குரு இருக்கார், சுக்கராச்சாரியர். அவர் ரொம்ப தபஸ்து பண்ணி அந்த தபஸ்னால அமிர்த சஞ்சீவினி எனக்கூடியதான மந்திரத்தை கண்டுபிடித்தார். இந்த அமிர்த சஞ்சீவினி மந்திரமானது என்ன பண்றது? யார் மரணத்தை அடைஞ்சாலோ அவளை மறுபடியும் உயிரை கொடுத்து மறுபடியும் யவ்வனமாகவும் அரோக திடகாதாகவும் பண்ணக்கூடியதான ஒரு மந்திரம் அது. இத யாரார் அதுக்கள் பக்கத்துல காலம் ஆயிட்டாலோ அவளுக்கு மேல எல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லி ஜலத்தை தெளிப்பார். அவ மறுபடியும் மறுபடியும் பழிச்சு விடுவான். இதாச்சு அறக்காலுடைய சைட்ல யாருக்குமே டெத்தே இல்லாம போயிடுச்சு. தேவர்களுக்கு என்ன அப்படி இல்லாம கிழத்தனம் வந்துருதுன்னா வயசாகிடுமே, ரொம்ப சிரமப்பட்டுமே யுத்தம் பண்ணா ரொம்ப கஷ்டம். ஆகையால் என்ன ஆயிடுது? இந்த தேவதைகளுக்கும் அசுராளுக்கும் வர இதுல ஒரு சமயத்துல அசுராளுடைய ஒரு பக்கம் ரொம்ப வலுத்து போச்சு. தேவதைகள் நடுங்க ஆரம்பிச்சார். அப்ப தேவதைகள்லாம் என்ன பண்ணினா, பகவான் வந்து பிரார்த்தனை பண்ணினார். இப்படி ஆயிடுச்சு. அந்த மந்திரத்தை கண்டுபிடிக்கணும்னா மந்திரத்தை திருப்பி ஜபம் பண்ணினா இன்னைக்கே வந்துடுவான்னு ஒரு 12 வருஷமாவது அந்த ஜபம் பண்ண வேண்டாம, விடாம வேற காரியம் இல்லாம அப்பத்தானே மந்திரத்தை. அது வரைக்கும் இப்பொழுது சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா போயிடுது. அவ நாளுக்கு நாள் இவளை வந்து அடிச்சுட்டு போறாளே, ஆகையால் இது ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு பகவானை பிரார்த்திக்கும் பொழுது, இதுக்கு சுலபமான ஒரு உபாயம், நீங்க என்ன பண்ணுங்கோ, நீங்க பார்க்கடலை கடையுங்கோ, அந்த பார்க்கடலுக்குள்ள அமிர்தம் இருக்க, அந்த அமிர்தத்தை உட்கொண்டிடையானால் உங்களுக்கு இந்த சிரமம் இல்லாம இருக்கும், மரணம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு. சரி, நன்னத்தான் இருக்க, கடையணும்னா என்னாச்சுன்னார். கடையணும்னா இவாளால் மட்டும் ரொம்ப குறைச்சலா இருக்க, 33 கோடி தான் போற, நிறைய வேண்டியிருக்கு. அதனால என்ன பண்ணோம்னார், அரையோபி சந்தேயா சதி காரியார்த்த கௌரவே. ஒரு பெரிய காரியம் இருக்க வேண்டிய, ஏன்னா நமக்கு பிடிக்காதவாளா இருந்தாலும் அவளையும் சேர்த்துக்க வேண்டிய யுனைட்டடா ஒரு எஃபர்ட் வேணும், அப்பதான் முடியும் அப்படின்னு சொல்லி அரக்கர்களையும் கேட்டுட்டான், வாங்கோ நம்ம கடையவும் சேர்ந்து. அவ பார்த்தாலும் எப்பொழுதுமே நமக்கு ஒரு பேக்கப் இருந்தா தான் நல்லது. சுக்கராச்சாரியர் நம்பிட்டு இருக்கோம், ஒரு நாள் சுக்கராச்சாரியர் இல்லைன்றார், வெளியூர் போனார், அப்ப இன்னைக்காக பிராணனை விட்டா என்ன பண்றது? ஏன்னா இது ருச்சி கண்ட பூனை. நம்ம ஊர்ல யார் பிராணனை விட்டாலும் மறுபடியும் உருவாட வந்தான் இருக்கலாம். ஒருவாள் சுக்கராச்சாரியர் தபசுக்கு போயிட்டார், வேற ஏதாவது பண்ணினார்னா அப்ப கஷ்டமா விட்டுமே. அப்ப அதுக்கும் நம்ம இதை வச்சுட்டா தான் தேவலேங்கிற அபிப்பிராயத்துல ரெண்டு பேரும் சேர்ந்தார். சேர்ந்து கடந்த கடைய ஆரம்பிச்சதுமே என்ன ஆச்சுன்னு, மற்ற எத்தனை பதார்த்தங்களும் காமதேனு கல்பவருஷம் இப்படி எல்லாம் உண்டாயிடுது. ஆனா எது வேணுமோ அது லாஸ்ட்ல தான் வரும். முதல்ல விஷம் வேற வந்தது எல்லாமும் அது. கடைசியில என்ன பண்ணிட்டார், அவ பார்க்கடலை கடையும் பொழுது கடைசியில அமிர்தம் வரும். அமிர்தம் வந்ததுமே அவ மெஜாரிட்டின்னு சொன்னோம், இவாடையெல்லாம் 4 அடி அடிச்சு அமிர்த பந்தத பானையை எடுத்துன்னு போயிட்டார். இவ வெறும்னு இருக்கா. அந்த சமயத்துல பகவான தியானம் பண்ணும் பொழுது பகவான் ஆவிர் பவித்து சர்வமோகன ரூபமாக விஸ்வமோகன ரூபமாக அவதரித்த அவதரித்து தேவதைகள்லயும் உட்கார சொன்னார். உட்கார்ந்து வரிசையாக எல்லோருக்கும் பரமாறுறேன்னு பரிமாறிட்டே வர்றார். இப்படி பரிமாறிட்டே இருக்கும் பொழுது தேவதைகள் வரைக்கும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் அமிர்தம் ஆயிடுச்சு. ஆனதுமே சண்டை வந்தது. சண்டை வந்ததுமே என்னாச்சுன்னு, சண்டை வந்து இவன் தான் அமிர்தத்தை பண்ணிக்கிட்டாள, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அவளால் ஜெயிக்க முடியல. இப்படி இந்த அமிர்த மதனமானது நடந்தது. இந்த அமிர்த மதன சந்தர்ப்பத்துல மந்திரம்ங்கிற ஒரு பர்வதத்தை மத்தாக வச்சுண்டு அவ பார்க்கடலை கடையணும்னு சொன்ன. இந்த மந்திர பர்வதத்தை கொண்டு வர்றதுக்கே ரொம்ப சிரமமா போயிடுது. சரி, கொண்டு வந்திருக்க, கொண்டு வந்து பார்க்கடல்ல போட்டதுமே அந்த பார்க்கடலுக்குள்ள மூழ்கி போயிடுது. மந்திர பர்வதம் மலையோ சொல்லியோ மலை ஜலத்திலயோ பாலையோ நீக்க மூழ்கி போயிடுது. அது மூழ்கி போயிடுதுன்னா எப்படி சார் நம்ம கடையிறது? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எப்படிப்பட்டதான ஒரு கவலை வந்தாலும் வாழ்க்கையில பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் அதனால காரியத்தை சாதிக்க முடியும் என்று காண்பிக்கிறதுக்காக பகவான் என்ன பண்ணினா, தானே கமட வேஷத்தை போட்டுக்கொண்டு ஒரு ஆமையாக இருந்து கொண்டு அந்த மலைக்கு கீழே தான் நின்று மலையை தூக்கி பிடிச்சிட்டார். இப்ப மலையை தாங்கினவர் யாரு? மகாவிஷ்ணு. அதே சந்தர்ப்பத்தில் இவ கடையும் பொழுது அந்த மலையானது மேலே வர ஆரம்பிக்கணும். அது என்ன எடுத்து மற்ற வேகமாக கடைஞ்சா மேலே வருமா இல்லையா? அப்போ என்ன பண்ணார், தான் மகாவிஷ்ணு ஸ்வரூபமாக இருந்து கொண்டு அதை மேலே கையால் அப்படி பிடிச்சிருந்தார். இப்போ அந்த மேலேயும் போகப்படாது, கீழேயும் விழுப்படும். அப்புறம் தேவதைகளுக்கு சகாயமாக வேணுங்கிறத அவா பக்கத்துலேயும் தான் இருந்து கடைய ஆரம்பித்தார். இப்படி மூன்று அவதாரங்கள் ஒரே சமயத்தில் ஏற்பட்டதான் அந்த அமிர்தமத்தனம். இப்படி அந்த அவதார சந்தர்ப்பத்தில் மந்தர பர்வதத்தை தன் முதுகில் ஆம வேஷமாக இருந்து கொண்டு பகவான் காப்பாற்றினார். ஆகையால் மலையை தாங்கினவர் பரமாத்மா. மகாத்ரி திருக், மகாத்ரி பெரிய மலையை தரித்தவர், எடுத்துக்கொண்டவர். இது ஓர் அம்சம். அதே மாதிரியே கிருஷ்ணாவதாரத்தில் அந்த கோபர்களெல்லாம் இந்திரனுக்கு பூஜை பண்ணும் பொழுது இவர் என்ன சொன்னார், முதல்ல அந்த பரலோகத்தில் இருக்கிற தேவதைகளை விட மனிதனுக்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கிறது சௌக்கியமாக வச்சுக்கணும். மரங்களை வெட்டி விடுறது, மலைகள்லாம் அடித்து விடுறது, மலைகள் இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து கொண்டு பண்ணுறது, இப்படிலாம் பண்ணிங்கன்னா என்னாகும்னர், வெதர் கிளைமேட் எல்லாமே மாறிவிடும். இப்போ பாருங்க, நம்ம நாட்டில் நடந்த விவகாரம் எப்பப்போ அறுவடை பண்ணணும், எப்போ மழை பெய்யணும், அதெல்லாம் மாறி போயிடுது. ஏன் சுவாமி மாறி போயிடுதுன்னர், வெதர் கோர்ஸே மாறி போயிடுதுன்றான். நம்மளும் இந்தந்த காலத்தில் தான் இதை வரணும்னு சொன்னால் அது லேட் ஆகிடும். இது லேட் ஆகிறதுனால அது அவளுக்கு தெரியலை, பயிரிடுறவாளுக்கு தெரியலை. அவள் கரெக்டாக அந்தந்த தேதியில் தான் பயிரிட்டுருக்கா. இப்போ என்ன சிலர் எப்போ மழை பெய்யணுமோ அந்த சந்தர்ப்பத்தை ஒரு மாதம் முன்னாலேயே ஒரு மாதம் முன்னாலேயே பெய்யணும். அதனால் அவளுக்கு நஷ்டம். இது எந்த தொழிலாக இருந்தாலும் சொல்லுங்க, இந்த உழையாளர் இருக்கிற உழவர்கள் இருக்கல, அவள் எப்பொழுதுமே எந்த வருஷம் வந்தாலும் மழை பெஞ்சாலும் எங்களுக்கு நஷ்டங்கிறான், மழை பெய்யலாம் நஷ்டங்கிறான். இது என்ன பண்ணுறது? காரணம் அவளுக்கு இல்லை, நம்ம கைட் பண்ணல. அவள் என்ன பண்ணணும், இந்த சந்தர்ப்பத்தில் மாறி இருக்கு, இப்போ தான் மழை வரும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இவருக்கு ஒரு 50 வருஷம் ஆகும். அதுக்குள்ள மாறிண்டே இருக்கு. காரணம் என்ன, பிரகிருதியில் இருக்கக்கூடியதான தத்துவங்களை மாற்றி விட்டோம். எத்தனை மரங்களை நம்ம கொண்டு இருக்கோம், எத்தனை அறுத்துட்டு இருக்கோம், எத்தனை மலைகளை இது பண்ணிட்டு இருக்கோம். உங்க ஆத்துலையாவும் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தரும் ஒரு 2 மரத்தை வளர்க்கணும் ஏதோ சொல்லிட்டு இருக்கான் கவர்மெண்ட். ஆனால் நம்ம பண்றது இல்லை விவகாரம் முழுக்க. இது காரணம் என்ன இப்படி? ஆனா அதற்குள்ள நடுவில் இருக்கக்கூடியதான நடுவர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா, இதுல ஒரு லாபத்தை சம்பாதிக்கலாமான்னு பாக்கிறோம். ஒழுங்கா நேச்சுரலாக உரங்கள், ரசாயன உரங்கள் இல்லாமலேயே நாம தயார் பண்ணிட்டு இருந்தோம் காய்கறிகளை. அது என்ன பண்ணினோம், ரசாயன உரங்களை போட்டு நிறைய வருது சார், கத்திரிக்காய் தோட்டமாட்டம்ல எக்கச்சக்கமாக வளர்றது ரசாயன உரம் போட்டா அப்படின்னா சரின்னு சொன்னான். இப்போ என்னடா ஆச்சுன்னர், அதிகமாக பலன் வந்தது, சந்தோஷம். ஆனா அதோட தெரியாம இந்த உருவ ரசாயனங்கள்லாம் சேர்த்ததுனால உடம்புல வியாதி வர ஆரம்பிச்சு. இப்ப என்ன பண்ணிட்டான்னா, அது பாட்டுக்கு அது இருக்கட்டும், ரசாயனங்களே சேராமல் நேச்சுரல் மென்யூர் அதை போட்டு வரக்கூடாது. பழைய பழைய வழக்கு வந்துட்டேன். ஆனா இப்ப என்ன சொன்னார், இப்ப எப்படி விலை இருக்கோ அதை விட 3 மடங்கு விலை அதுதான். முதல்ல அதை விட்டு இவருக்கு கட்டு பண்ணுங்கிறதுக்காக ரசாயனத்தை சேர்த்தோம். இப்ப அது இல்லைன்னா திரும்பி இவனுக்கே கட்டுப்பாட்டு பண்ணும். இப்ப நடுவில் இருக்கிறவ சில பேர் எப்படி ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்கா. ஆனா வசதாக ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம எப்படி இருந்தோமோ அந்த இதுக்கு இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான ஈகோலாஜிக்கல் பேலன்ஸ் அதை இவன் கெடுத்துட்டு இருக்கா. இதுதான் பகவான் கிருஷ்ண பரமாத்மா சொன்னால் அதெல்லாம் பண்ணப்படாது. எது எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். நம்ம மலைகள், நம்ம மரங்கள் இவைகள்னா அதை நம்ம சரி பண்ணி வச்சுக்கணும். எப்பொழுதும் அது அழைப்படாது. அதுக்காகத்தான் அவைகளை தெய்வமாக வச்சிருக்கோம். நம்ம ஊர்ல அரச மரம் தெய்வம் தான், ஆலமரம் தெய்வம் தான். பார்த்துக்கலாம், அரச மரம் இருக்கிற பிள்ளையார் இருக்காரு, அதை ரொம்ப விசேஷமாக சொல்றோம். ஏன் அந்த பிள்ளையார் இருக்காங்க, பிள்ளையாருக்கு பிரதர்சனம் பண்ணணுங்கிற சாக்கில் அந்த அரசமரத்தையும் பிரதர்சனம் பண்ணுவேன். இந்த அரசமரத்தை பிரதர்சனம் பண்ணினா என்னாகும், அந்த ஸ்திரீகளுக்கு கர்ப்பம் வராமல் இருக்கிறக்கூடியதான தோஷங்கள்லாம் போயிடும். ஸோ அதை பிரதர்சனம் பண்ணும்பா. அது என்னைக்கு அமாவாசை அன்னைக்கு பிரதர்சனம் பண்ணுவோம்பா. திங்கக்கிழமை அமாவாசையும் வந்ததுன்னா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவோம். ஏன்னா அமாவாசைங்கிறது சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கிற தினம், திங்கக்கிழமை சந்திரனுக்கு சேர்ந்ததான தினம். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் அரசமரம் அரசங்கிறது இந்த அர்க்கம் சூரியனுடைய ஒரு சம்பந்தம். ஸோ இப்படி சேர்ந்திருந்தேனால் ரொம்ப விசேஷம், அன்னைக்கு அவசியம் பிரதர்சனம் பண்ணணும் அப்படின்னு 40 பிரதர்சனங்களாக பண்ணணும்னு விசேஷமாக பண்ணிட்டு இருக்கேன். அப்போ என்ன, இந்த சரீரத்துக்கு வேண்டிய சந்தர்ப்பங்கள் என்ன எல்லாம் பார்த்து சொல்லியிருக்கா நம்ம முன்னோர்கள். இப்படி உலகங்களில் இருக்கிற மனுஷன் தன் வாழறதுக்கு முன்னால் என்னென்ன பதார்த்தம் இருக்கோ அதை கவனிக்கணும். அதான் நான் மட்டும் சௌக்கியமாக இருக்கேன்னு நினைக்கிறது நம்ம நாடு இல்லை. தினந்தோறும் நீங்கள் உட்கொண்டதான ஆகாரம் தயார் பண்ணிருந்த ஆகாரத்தில் ஒரு பிடி கொஞ்சம் எடுத்து வந்து காக்காக்க போடுங்கன்னு ஏன் சொல்லி அதுவும் வாழணுமோ இல்லையா? காக்கா இருந்ததுனால தான் என்ன ஆகும், வெளியில் இருக்கக்கூடியதான சில பூச்சிக்களை அதை கொண்டு சாப்பிட்றது, அது இல்லைன்னா உங்கள் காத்துக்குள்ளே அது வந்துடும். தெரியுமா? அப்போ விவகாரம் என்ன, இந்த பகவான் என்ன பண்ணியிருக்க, காக்காவுக்கு நீங்கள் சௌக்கியமாக இருக்கிறதுல ஒரு பங்குண்டு, ஆற்றுல பல்லி இருக்கு, என்ன பல்லியை விட்டனை கொண்டு வந்து கொண்டு விட்டுவான். ஆனால் அந்த பல்லி என்ன பண்ணுறது தெரியுமானோ, எங்கெங்கேயோ மூலையில் உங்களுக்கு தெரியாத இடத்துல இருக்கக்கூடியதான கிருமிகளை சாப்பிட்றது. இல்லாத போனால் மனுஷனுடைய வாழ்க்கையில் பாக்டீரியா அவ்வளோ வந்துடும். நீங்கள் என்ன பண்ணலாம், பல்லி வராமல் இருக்கணும்னா, பல்லி கொண்டா வராது, பக்கத்தாத்துலேருந்து பல்லி வந்துடும் காத்துக்கு, பல்லியை வந்து நீங்கள் நோன்னு சொல்ல முடியாது, அது தெரியும். ஆனால் என்னென்ன, பல்லிக்கு ஆகாரம் கிடைக்காம வீட்டில் மூலை முடுக்கையில் சுத்தமாக வச்சுருக்கோம், அப்பொழுது அவ்வளவு வராது, அதனால பல்லியை கொல்லப்படாது. விவகாரம் என்னென்ன, இவைகளுக்கெல்லாம் மனுஷன் சௌக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் தயார் பண்ணதான பதார்த்தங்கள். அதனால்தான் பஞ்ச யஜ்யங்கள்னு சொன்னோம், ஒவ்வொருவருக்கும் பிரம்ம யஜ்யம், தேவ யஜ்யம், பிதிர யஜ்யம் அப்படின்னு சொல்லி மனுஷ யஜ்யம் இவைகள்லாம் சொன்ன பார்த்தீங்களா நம்ம முன்னோர்கள். எதற்காக, இந்த நம்ம பக்கத்தில் இருக்கிற சுற்றுப்புற பரிசரங்கள்லாம் சௌக்கியமாக இருக்கணும், அதுவும் உன்னுடைய டியூட்டின்னு சொல்றதுக்காகத்தான் வச்சார். ஆகையால் மலைக்கு பூஜை பண்ணும்போ அப்படின்னாரு பகவான் கிருஷ்ண பரமாத்மா. அண்ணா மலைன்னா இதோ இந்திரன் அவமானப்படுத்தணுங்கிற அபிமானம் இல்லை, ஆனால் அது என்ன, இதை பரிசரங்களை நம்ம பகவான் மனுஷியால் பார்த்து கொள்ளணும், அதுவும் ஒரு பேசிக் டியூட்டி அப்படின்னா. இந்திரனுக்கு கோபம் வந்தது, விடாமல் ஒரு வாரம் மழை விடாமல் விட்டுனா. அப்போ கோகுலத்தில் ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டார். ரொம்ப கஷ்டப்படும் பொழுது அவளை காப்பாற்றுறதுக்காக ஒரு கொடை மாதிரி அந்த பர்வதத்தை தான் எடுத்தார். அது கோவர்தன பர்வதம். முதல்ல மலையை எடுத்தார் பார்த்தீங்கன்னா அமிர்த மந்திரம், அதுக்கு மந்தர பர்வதம்னு பேர். இது கோவர்தன பர்வதம்னு பேர். இந்த கோவர்தன பர்வதத்தில் ஒரு வார காலம் அதை எடுத்து அப்படியே காப்பாற்றினதுனால பகவானுக்கு அவர் கிரிதரன் அப்படின்னு பேர். கோவர்தனதாரி கிரிதாரி அப்படின்னு பேர் அவருக்கு வந்ததல்லவா. அதுக்கு காரணம் என்ன, இப்படி இப்படி காப்பாற்றினார். பிறகு இந்திரனை வந்து நமஸ்காரம் பண்ணினா இந்திரன்கள்லாம் காமதேனவெல்லாம் அவருக்கான அபிஷேகம் பண்ணிட்டு அவருக்கு கோவிந்தன் பேர் வந்து அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த மலையை தூக்க வேண்டியதான சந்தர்ப்பங்கள் ரெண்டு சந்தர்ப்பங்கள்லையும் பகவான் காப்பாற்றியிருக்கார். ஆகையால் இவருக்கு மகாத்ரி திருக்கு அப்படின்னு பேர். இந்த ரெண்டுலையும் இன்னொரு அந்தரார்த்தம் இருக்கு. புராணங்கள்ல எந்த ஒரு கதை சொன்னாலும் அந்த கதைக்கு பின்னால வேற ஒரு அர்த்தம் இருக்கும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். மகாகவிகளுடைய வார்த்தையிலேயே இன்னொரு அர்த்தம் இருக்கணும். பெரியோர்கள் பேசுறத சாதாரணமா ஒரு மாதிரி சொல்லுவார், ஆனால் சாதாரணமாக சொல்றதான விஷயத்தை விட அதில் இன்னொரு விஷயம் ரகசியமாக நம்ம இருக்கோம். பிரதீயமானா புனரன்யத்ர வஸ்வஸ்தி வாக்கிய வஸ்வஸ்தி வாணீடு மகாகவீனாம். பிரதீயமானா புன அந்நது எது தோணுகிறதோ அதை விட வேறான ஒரு அர்த்தம், வஸ்து அஸ்தி வாணீடு மகாகவீனாம். அதான் மகாகவி லட்சணம். எத்தத் பிரசத்த பிரசித்தா அவயவாதிரிக்தம் விபாதி லாவண்ய நிவங்கநாது. எத்தத் பிரசித்த அவயவ அதிரிக்தம், பிரசித்தமாக மேலோட தோணக்கூடியதான ஒரு பொருளை விட இன்னொரு பொருள் உள்ள இருக்கும், அப்பொருளை நம்ம நன்றாக யோஜனை பண்ணினாத்தான் புரியும். இப்ப பார்க்கடலை கடைந்தார்கள். அந்த கடையும் பொழுது தேவதைகளும் அரக்கரகனும் சேர்ந்து கடைந்தார்கள். அந்த கடையிறது எனக்கூடியதான முயற்சி எடுத்திருந்துமே பகவான் மூன்று விதமாக இவங்களுக்கு சகாயம் பண்ணினார். சகாயம் பண்ணின பிறகு அவர்களுக்கு அமிர்தம் கிடைத்தது. இதானே நீங்க சொல்லக்கூடிய இதுல இந்த தேவர்கள் அரக்கர்கள்ங்கிறவர் யாரு? நம்ம மனதில் இருக்கக்கூடியதான நல்ல எண்ணங்கள், நம்ம மனதில் இருக்கக்கூடியதான லௌகிகமான எண்ணங்கள். லௌகிகமான எண்ணங்கள் பிறந்தமேனைக்கு இருக்கிற எண்ணங்கள், சாப்பிடணும், உட்கொள்ளணும், தூங்கணும், ஏதோ புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக அது இது பண்ணணும். இதெல்லாம் எல்லா மனிதர்களுக்கும் சொல்லாமலேயே வரும். சின்ன குழந்தைகளை உட்பட வரைக்கும் பசிச்சா கத்துறா, அம்மா கிட்ட போறா, ஏதோ சாப்பிடலாம், அவருக்கே விளையாடுறான். இதுதான் அவனுக்கு தெரியுமே தவிர வேற ஒன்றும் தெரியல. பெரியவர்களும் இப்படித்தான் தன்னுடைய ஆனந்தத்துக்காக தேடிக்கொண்டிருக்கிறானே தவிர நாம் இந்த பிறவியில என்ன பண்ணணும் எனக்கூடியதான தீர்மானமான அபிப்பிராயம் அவனுக்கு இல்லை. இந்த எண்ணங்களுக்கு அசுரான்னு பேரு. அசுரான்னு அரக்கன்னு அர்த்தத்தை எடுத்துக்க விடாதுங்க. அசுஷு ரமந்தயதி அசுராஹா, பிராணங்களில் புலன்களை சந்தோஷப்படுத்துகிறார்கள். ஆகையால் அசுரா. தேவாள்னா என்ன? தேவாள்னா தியோதனா தேவாஹா. இங்க பார்க்கணும், முன்னாள் சொன்ன தேவதைகள்னா தேவர்கள்னு அர்த்தம் சொன்னேன். இங்க என்ன, உங்க வாழ்க்கையிலே ஒளியை கொடுக்கவர்கள். வாழ்க்கைக்கு ஒளியை கொடுப்பது எது? இந்த வாழ்க்கையை கடத்தேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. இப்படிப்பட்டதான எண்ணங்கர்களுக்கு தேவர்கள் என்றும் அந்த எண்ணங்களுக்கு அரக்கர்கள்னு சொன்னோம். இந்த ரெண்டையும் கொண்டு வந்து இவ ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணணும், தேவர்களுக்கு ஜெயம் வேணும். அதற்காக ஒரு மலையை கொண்டு வந்து அந்த மலையை அந்த மத்தாக வச்சு கடைஞ்சார்கள். எங்கே கடைஞ்சார்கள்? பார்க்கடல். நமக்கு பார்க்கடல் எது? நம்ம மனசு. இந்த அந்த கரணத்துல கடைஞ்சார்கள். அந்த கரணத்துல எதனால கடைஞ்சார்கள்? மந்திரம்னு ஒரு மலையினால. அதே போல மந்தனம்னு ஒரு எல்லா மலை இருக்கு பார்த்தா, அது என்னது? நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான தேம்பேறி தரம். ஏதாவது பண்ணணும்னா நாளைக்கு பண்ணிப்போமே, எது வந்தாலும் நாளைக்கு நாளைக்கு. இது எல்லோருக்கும் இருக்கு, அதுல பர்சன்டேஜ் தான் வித்தியாசமே தவிர எல்லோருக்கும் நினைச்சதுமே ஆகணும் இல்லை, நினைச்சதுமே ஆகணும்னு நினைச்சவா கூட கொஞ்ச நாளைக்கு பண்றா, அப்புறம் ஸ்ட்ரெஸ் குறைஞ்சுட்டே இருக்கு. எல்லாவற்றையும் நினைத்ததெல்லாம் பண்ணியே தீரணும், நல்ல காரியங்களை விடப்படாதுன்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப குறைச்சல். இந்த தேம்பேறிதனம் மத்து, அதை மத்தாக வச்சு கடைஞ்சார்கள் தேவதைகள் அரக்கர்களும். நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்களை வச்சு தேம்பேறிதனம் இருக்கப்படாது, அதை எப்படியாவது நம்ம வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்கணும், நல்ல வழியில போகணும் அப்படின்னு நினைத்தார்கள். இது நினைக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னு, இந்த மனசு என்ன பண்ணும், அதுக்கு இஷ்டம் இல்லாத போனா நமக்கு நல்ல காரியத்தை போறதுக்கு தடுபடும். அது உடம்பு சரியா இல்லைன்னா, வேற ஏதோ பண்ணாச்சுன்னா, இப்படி என்ன எடுத்துன்னு எடுத்துட்ட காரியத்துக்கு உண்டுகட்ட நிறைய வந்துருது. அதோட இல்ல வேற என்ன, வேற சில விவகாரங்கள்லாம் நாலு பேர் உங்களை போட்டுற ஆரம்பிச்சு விட்டான், அதுக்கு இணங்கி சந்தோஷப்பட்டு அப்படியே போயிட்டு இருக்கேன். இது நல்லது கெட்டது, காமதேனும் கல்பவருஷம் விஷம் இவைகள்லாம் உண்டாச்சு. ஆனா விடாம பகவான கையில் குடிச்சுண்ட வாழ்த்து. பகவான் என்ன பண்ணுவார், இந்த சேம்பேறிதனம் உங்களுக்கு வரப்படாது, அதோட மட்டுமல்ல இது போனா போல போய் வேற ஏதாவது வரப்படாது. ஆகையால் அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பகவான் பக்கத்திலேயே இருந்து ஸ்ரத்தா பக்தி விஸ்வாசம் அந்த மூணையும் உங்களுக்கு கொடுக்கணும். ஸ்ரத்த இருக்கணும், பக்தி இருக்கணும், ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கணும், என்னால் இந்த செயலை செய்ய முடியும் எனக்கூடியதான நம்பிக்கை நமக்கு இருக்கலாம். அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் நேற்று மகாத்யுதிகின்னு பார்த்தோம், அனுமாரை பார்த்தோம் பார்த்தல, அவர் அப்படி இருந்தார் அப்படின்ட்டு. அதே விதமாகத்தான் நமக்கு இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும், ஸ்ரத்த இருக்கணும், பர்சிவரன்ஸ் இருக்கணும், அதோட மட்டுமல்ல பக்தி இருக்கணும். விடாம இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு இந்த ஸ்ரத்தா பக்தி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இது மூணு இருக்கு பார்த்தல, இந்த ஆத்ம விசுவாசம் இந்த மூணு தான் மூன்று அவதாரங்களாக சொல்லியிருக்கேன். இதனால சகாயப்பட்டு பகவான் வரும்பொழுது அந்த ஒரு ஸ்வரூபம் நமக்கு தோண்ட தொடங்கிட்டு, அதற்கு பிறகும் அவர் பகவான் வந்து நமக்கு மோகினியாக அவதாரம் பண்ணி நம்ம மனசில் இருக்கக்கூடியதான மோகங்களை நீக்கி மற்றவர்களுக்கு மோகத்தை அழிந்து உங்களை முன்னுக்கு கொண்டு வந்தார். இதுதான் அமிர்த வசன தத்துவம். அதனால்தான் அதுக்கு மந்தரம்னு பேர். மந்தம் அப்படின்னா அது மத்துன்னு பேர். இது மந்தரம், தேம்பேறு மெல்லமாக செல்வது, ஆகையால் மந்தர பர்வதம். நாலாவது தா போடப்படாது, மந்தரம் இல்லை, இது மூணாவது தா மந்தர மெல்லமாக போடுது. ஆகையால் இது முதல் கதைக்கு தாராம்சம். இதுல சொன்னதான புராணங்கள்ல சொன்னதான பதார்த்தங்களுக்கு அர்த்தம். இந்த அர்த்தம் எங்க இருக்கு? பிருஹதாரண்யக உபநிஷத்துல துவயாக பிராதாபத்யா அப்படிங்கிற பிராமணத்துல வேதத்துக்கு அர்த்தம் பண்ணும் பொழுது ஆச்சாரியால் இந்த பதத்தை பண்ணியிருக்கார். தேவதைகள்ல இவையெல்லாம் நல்ல எண்ணங்கள் தேவதைகளும் என்றும், சாதாரணமான எண்ணங்களை அசுரர்கள் என்றும் வியாக்கியானம் இருக்கார். இது ஒரு அர்த்தம் பார்த்தோம். கிருஷ்ணாவதாரத்துல கோவர்தன மலையை தூக்கி அதை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்றார் பார்த்தீங்களா, அது எதுக்கு? நான் லோகத்துல நல்ல காரியங்கள் பண்ணணும், நாலு பேர் சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், உலகத்தில் இருக்கிற மற்ற பிராணிகள் எல்லாம் சௌக்கியமா இருக்கணும் என்பதற்காகவும் நாம யஜ்யங்கள்லாம் பண்ணும் பொழுது அதுக்கு வேற ஏதாவது பிரதிபந்தகம் வருமேயானால் அப்பொழுதும் பகவான் காப்பாத்துறார். பகவான வந்து பகவானுக்காக ஸ்தோத்திரம் பண்ணினா மட்டும் இல்லை, நீங்க நல்ல வழியில இருந்துன்றதாலே போறோம் பகவானுக்கு இஷ்டம். பகவானுக்கு தினந்தோறும் சஸ்நாம் பண்ணும், லட்சார்த்தனம் பண்ணும், அப்படித்தான் அவருக்கு இஷ்டம்ங்கிறது நல்லது. நீங்க நல்ல வழியில இருந்தாலே போறோம். அம்மாவுக்கு தினந்தோறும் பூஜை பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணும், அம்மா கேட்கல, சொன்ன பேச்சு கேட்டாலே போறோம். ஜீவதோ வாக்கியகரணார், உயிரோடு இருக்கும்பொழுது அம்மா அம்மாக்கு அப்பாக்கள் நீங்க பண்ணக்கூடியதான தேவை எது? அவர் சொன்ன வார்த்தையை கேட்க வேண்டியது. அதனால ஜீவதோ வாக்கியகரணார் முதல்ல, அதுக்கப்புறம் மரணானந்தரம் அவளுக்கு சிரார்த்தத்தை கொடுக்கணும். கயாயாம் பிண்டதானாச்சா, கயையில பிண்டம் போடுறதுனாலையும், திரிபி புத்திரத்திய புத்திரதா, மூணு பண்ணினேன்னா ஒரு பையனுக்கு புத்திரத்துவம் வருது அப்படின்னு சொல்ற. அதனால உயிரோடு இருக்கிறப்ப சொன்ன பேச்சு கேட்கணும். அதே மாதிரியே உயிரோடு இருக்கும் பொழுது மனுஷன் தன்னுடைய செயலை தான் பண்ணி கொண்டிருந்தானே ஆனால், லௌகிகமான செயலும் வைதிகமான செயலும், சந்தியாவந்தனும் ஸ்நானம் ஜபம் இவைகளை பண்ணி கொடுத்து விசேஷமா அது பண்ணணும் இது பண்ணணும், நாங்கள் கோட்டி எடுத்துணும் பண்ணோம், லட்சாதிசயம் பண்ணணும் வேண்டியதில்லை. சாதாரணமாக இது பண்ணிட்டு இருந்தாலே பகவானுக்கு திருப்தி. ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்கு, அதில் அவாவா அவாவா காரியத்தை பர்ஃபெக்டாக பண்ணினாலே போதும், வேற ஒன்றும் வேண்டாம். அவனும் இவனும் பார்க்கப்படாது, அவனுக்கு ஜாஸ்தி வருது அவன் அதிகமாக பண்ணுறான். எல்லோரும் அவாவாளுக்கு என்னன்னு சொல்லியிருக்கோ அதை மட்டும் அவள் பர்ஃபெக்டாக பண்ணினாலே போதும், எல்லா காரியமும் ஸ்மூத்தாக நடக்கும். இதை சொல்றதுக்காகத்தான் கோவர்தன பர்வத்தத்தை எழுதார். இங்க கோர்னா என்ன அர்த்தம்? வேதங்கள், வேதத்தினுடைய வாக்கியங்கள், வேதத்தினுடைய உபதேசங்கள், அதை வர்த்தனம் பண்றதுக்காக வந்தது கோவர்தன பர்வதம். ஸோ இங்க கோவர்தன பர்வதம்னு வேற எதுவும் மலையை தூக்கினார் அப்படின்னு சொல்றதில்லை. அதில் புராணங்கள்ல என்ன சொல்றார்? வேதத்தில் இருக்கக்கூடியதான ரகசியங்கள் நமக்கு புரிவதற்காக இப்படியும் சொல்றது வழக்கம் உண்டு. ஆகையால் இப்படி ரெண்டு விஷயத்திலையும் பகவான் மலையை தூக்கி நமக்கு காட்டி கொடுத்திருக்கார். ஆகையால் பகவானுக்கு மகாத்ரிதருக்கு அப்படின்னு அது மறக்கும். மகாந்தம் அத்ரிம் கிரிம், அத்ரினா கிரின் அர்த்தம் மலை, அதை மந்தரம் கோவர்தனந்த, மந்தர பர்வதத்தையும் கோவர்தன பர்வதத்தையும், மந்தர பர்வதத்தை பார்க்கடலை கடையும் பொழுது அமிர்த மதன சந்தர்ப்பத்தில் அமிர்தத்துக்காக கடை சகாயம் பண்ணினார், கோ தூக்கினார். கோவர்தன பர்வதத்தை அங்கே இருக்கக்கூடியதான கோபர்கள் பக்தர்கள் அவளுக்கு க்ஷேமத்தை வருவதன் பொருட்டு தூக்கினார். ஆகையால் மந்தரம் கோவர்தனந்த அமிர்த மதனே கோரட்சணே ரெஸ்பெக்டிவ்லி அன்வயம், அமிர்த மதன பர்வதத்தில் மந்தர பர்வதத்தில், கோவர்தன பர்வதத்தை கோரட்சணத்தில். இப்படி திருத்தவான் எடுத்து கொண்டதனால் அவருக்கு மகாத்ரிதிருக்கு அப்படின்னு. சாந்தோயம் மகாத்ரிதிருஷுன்னு இருக்கணும், அது சாந்தமான ஒரு பதார்த்தம். திருஷுங்கிற சப்தம் அது, அந்த திருஷுங்கிற சப்தத்துக்கு பிரதம பக்தியில ஏகவசனம் திருச்சுன்னு ஆச்சு. அதனால சாந்தோயம் ஆச்சாரியர் பாருங்க, இங்க வேற ஏதோ மகாத்ரிதிருக்குன்னு வேற ஏதோ நினைக்க பாருங்கள், மகாத்ரிதிருஷுன்னு இருக்கணும், அது வியாக்கரண பிரக்கிரியினால மகாத்ரிதிருக்கு அப்படின்னு.